உங்களையும் நீங்கள் தேர்வு செய்த நல்ல காரியங்களையும் இந்த வீடியோவில் கண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். உடன்படிக்கைகளை கைக்கொள்வதால் உங்கள் எதிர்காலம் வியக்கத்தக்கதான இருக்கும். ஆவியால் வழிநடத்தப்பட்டு ஒரு பரிசுத்தமான பெண்ணாய் உலகத்தையே மாற்ற இயலும். இப்பொழுது நான் என்னுடைய செய்தியை அளிப்பதை ஒரு சிறப்பெருமையாக கருதுகிறேன். நான் பேசிய பிறகு பாடல் குழுவினர் ஓ தாவ் ராக் ஆஃப் ஆர் சல்வேஷன் என்ற பாடலை பாடுவார்கள். நான் நேசிக்கிற தீர்க்கதரிசி, வெளிப்படுத்தல் பெறுப்பவர்கள் மற்றும் ஆண்டவரின் ராஜகுமாரிகளோடு இந்த இரவு நேரத்தில் பரிசு ஸ்தலமாகிய இந்த பிரசங்க மேடையில் அமர்ந்திருப்பதை பற்றி நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், இந்த நாட்களை நான் ஒரு காலம் மறக்க முடியக்கூடாது. இளம் பெண்கள் இந்த உலகத்தில் வாழ இது ஒரு உன்னதமான சமயம். நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் அனைவரும் உங்கள் தனித்துவத்தையும் மற்றும் தேவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகள் என்பதை அறிவீர்கள் என நம்புகிறேன். நாம் பகிர்ந்து கொண்ட இந்த நினைவுகள் என் மனதில் நினைத்து நிற்கும். நாம் மலைகளின் மேல் நின்ற போதும், முகாமில் சாட்சி அளித்த போதும், ஆலயத்தில் வெண்மையை அணிந்து நடந்த போதும், பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பெற்றேன். என்னுடைய அலுவலகத்தில் என் மேஜையின் மேலே கிறிஸ்டினா என்ற பெண்ணின் ஒரு வெண்கல சிலை உள்ளது. கிறிஸ்டினாவின் உயிரளவு சிலை காப்பன்ஹேகன் டென்மார்க்கில் உள்ளது. அவள் கடலை தாண்டி சியோனை காண்பது போல இது அமைக்கப்பட்டுள்ளது. அவள் தனது குடும்பத்தை விட்டு இந்த சபையில் சேர எடுத்த முடிவு சுலபமானதில்லை. சில வடிவில் அவளை எதிர்த்து கடுமையான பயங்கரமான காற்று அடிக்கிறது. கடினமாக இருந்தாலும் தான் தேர்ந்தெடுத்து சரி என அறிந்து அவள் நிலையாக நிற்கிறாள். அவள் எடுத்த இந்த முடிவு தலைமுறைகளுக்கு ஒரு நிரந்தர முக்கியத்துவத்தை அளித்துள்ளது. அதற்கு அஞ்சலியாக அவர் வம்சாவாளிகள் இந்த சிறையை வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை கிறிஸ்டினாவின் சிலை உங்கள் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. கிறிஸ்டினாவை போலவே நீங்கள் விளிம்பில் நின்று கொண்டு தினமும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீர்கள். சில முடிவுகள் கடினமாக இருந்தாலும் அவை உங்களுடைய மட்டுமல்ல தலைமுறைகளின் எதிர்காலங்களையும் நிர்ணயிக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்காற்று, எதிர்ப்புகள், சோதனைகள், சமூக விளைவுகள் மற்றும் தார்மீக மாசுபாடுகளை தினமும் எதிர்கொள்கிறீர்கள். நமது சமூகத்தில் இந்த பயங்கர பேய்காற்றை எதிர்நோக்கி நீங்கள் சத்தியத்தின் வழியிலே நிலையாக நிற்கிறீர்கள். கிறிஸ்டினாவை போலவே நீங்கள் ஆவியால் வழிநடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசமுள்ள அரச குலத்தை சார்ந்தவர்கள். தேவனின் தீர்க்கதரிசி நமக்கு கூறுவது என்னவென்றால், ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்கு முன்னதாக நீங்கள் இந்த உலகத்தில் வர வேண்டுமென 6000 வருடங்களாக ஆண்டவர் உங்களை அவரோடு வைத்திருந்தார். அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தரின் பலம் கொண்ட பிள்ளைகள். இந்த கடைசி காலத்தில் இந்த ராஜ்யத்தை வெற்றிகரமாக தாங்கி நடத்துவீர்கள். நீங்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கான ஆயத்தப்படுத்த பிள்ளைகள். நீங்கள் அசையாதிருங்கள். பல காலங்களாக தீர்க்கதரிசிகள் நமது தலைமுறையின் தாழ்வாரங்களில் வழியாக பார்த்து நிற்கிறார்கள். பில்லியன் கணக்கான மரித்தவர்கள் மற்றும் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறவர்கள் கண்கள் நமது மேல் உள்ளன. இதை குறித்து தப்பு கணக்கு வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமுறை. பரிசு ஸ்தலங்கள் நில்லுங்கள். அசைந்து போய்விடாதீர்கள். இது நமது அனைவருக்கும் நமது பரமபிதாவின் நயமான கண்டிப்பு மற்றும் அறிவுரையாகும். இந்த கொந்தளிப்பான உலகத்தில் நீங்கள் சேவை செய்ய ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார். அவருடைய வாஞ்சை நீங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பது. தேவதூதர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். அவர் கூறுகிறார், திடமாக இருங்கள், சத்தியத்திலும் நேர்மழையும் உறுதியாக நில்லுங்கள், ஒரு சாட்சியாக நில்லுங்கள், உலகத்திற்கு உதாரணமாயிருங்கள். சில வாரங்களுக்கு முன்பு முதல் முறையாக நான் படித்த உயர்நிலை பள்ளிக்கு சென்றேன். அந்த பள்ளியின் அரங்கத்தில் நடைபெற்ற சபையின் மாநாட்டை காண சென்றேன். நான் அறைகளின் நடுவில் நடந்தபோது பழைய சிந்தனைகளை மனதில் தோன்றி என்னை அலைக்கழித்தது. நான் இளம்பெண்ணாக எப்படி இருந்தேன் என் மனதில் தோன்றியது. ஒரு பயந்த அச்சமுற்ற பெண், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்களுக்கு பிடித்தபடி நடக்க வேண்டும் பெண். என்னுடைய படித்த பெண்களின் குரல்கள் என் காதில் துணித்தது. நான் அரங்கத்தின் உள்ளே சென்றேன். இந்த முறை பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட கூட்டம் இல்லை. அதற்கு பதிலாக சபை மாநாடு நடக்கிறது. ஒரே ஒரு மாற்றம், அதுதான் நான் பள்ளியின் தலைவியாக பலமுறை இந்த அரங்க மேடையில் பேச வாய்ப்பிருந்தது. அரங்கத்தில் இருந்த கூட்டத்தில் என்னுடைய பள்ளி தோழர்களை பார்த்தேன். ஆனால் இந்த முறை நான் பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்ய விரும்பவில்லை. இந்த பள்ளியின் அரங்கில் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்ற சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிற்காக வந்திருக்கிறேன். இளம் பெண்களே, 40 வருடங்கள் கழித்து ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமானும் மற்ற இடத்தில் நீங்கள் அவமானப்படியக்கூடிய காரியங்களிலே ஈடுபடாதீர்கள். சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் புகழுக்காக உங்களுடைய பண்புகளை விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகள் பல இளைஞர்களின் ஆசாரியத்துவம், ஆலயத்தில் செய்த உடன்படிக்கைகள் மற்றும் மிஷினரி சேவைக்கு ஒரு உதாரணமாய் விளங்கும். உங்கள் எடுத்துக்காட்டால் செயல்பட்ட ஒரு இளைஞன் 40 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ஆசாரியத்துவத்தை சரியாக கை கொண்டதற்கு உங்களிடம் நன்றி கூறலாம். யாருக்கு தெரியும், அந்த இளைஞனின் மனைவி அவளது கணவனின் நல்ல நடத்தைக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு நன்றி கூறி ஒரு கடிதம் அனுப்பலாம். உங்கள் பள்ளி காலங்களிலிருந்து அவனது குடும்ப தலைவனின் செய்கைகள் அவனை தொடர்ந்து உங்கள் தேர்வு வந்ததற்கு உங்கள் தேர்வுகள் மிக முக்கியம். உங்களை மட்டுமல்ல, அது மற்றவர்களையும் பாதிக்கும். அது ஒரு நிரந்தர முக்கியத்துவம் குறைந்தது. கடவுளுக்கு பயந்து, வேதம் படித்து, தினமும் ஜெபித்து, நமது இரட்சகரிடம் ஒற்றுதலாக வாழுங்கள். உங்கள் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி சிந்தித்து இப்போது பரிசுத்த ஸ்தலங்களில் நில்லுங்கள். அசைந்து போகாதீர்கள். இரண்டாவதாக, பண்புள்ள கற்புள்ள பெண்களாக வாழும் அர்ப்பணிப்பையும் உறுதியையும் விட்டு அசைந்து போகாதீர்கள். உங்களுடைய பண்பும் கற்பும் உங்களுடைய பலத்த சக்தி. நீங்கள் இந்த உலகத்தில் வந்தபோது மிக உயர்ந்த உடல் கிடைத்தது. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் கூறினார், நீங்கள் உலகத்திற்கு வந்த காரணம் இந்த மனு உடலை பெற்று அதை புனிதமாக வைத்து தெய்வீக ராஜ்யத்துக்கு அளிப்பதற்காக தான். கலிகூடுதலின் கோட்டுப்பாட்டுக்கு மிகவும் முக்கியம் இந்த மனு உடல். சாத்தானுக்கு மனு உடல் கிடையாது. இந்த உடல் மனதின் ஒரு கருவியாகும். உங்களுடைய தேர்வுகள் செய்யப்பட்ட ஒரு தெய்வீக பாக்கியம். சாத்தானின் இந்த பாக்கியம் அருளப்படவில்லை. அதனால் இந்த உடலை வைத்து உங்களுடன் போராடுகிறான். அடக்கமின்மை, ஆபாசமான காரியங்களுக்கு ஒழுங்கின்மை மற்றும் நமது உடலுக்கு தகாத பல காரியங்களில் ஈடுபடுவது, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விலை உயர்ந்த உடலை சாதாரணத்தில் அவமதிப்பதே ஆகும். உங்களுடைய உடல் ஒரு ஆலயம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல உங்களோட ஒரு ஆலயம். ஏனெனில் உங்களுடைய நித்திய தெய்வீக ஆவியை வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடு மற்றவர்கள் இந்த உலகத்திற்கு வர ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு உபகரணம். நீங்கள் ஒரு நித்திய குடும்பமாய் வாழ வாய்ப்பு அளிக்கிறது. மூப்பர் டேரன் ஹெக்ஷோஸ் கூறுகிறார், இந்த மனு உடலை படைக்கக்கூடிய சக்தி எல்லாவற்றையும் விட பெரிதான ஒரு சக்தி. உங்களுடைய பணி ஒரு நித்திய பணி. ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்தது. உங்கள் புனிதமாகவும் தகுதியானவர்களாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விலையுயர்ந்த இந்த பண்பையும் கற்பையும் பாதுகாத்து வையுங்கள். பரிசுத்த ஸ்தலங்கள் நில்லுங்கள். ஆவியானவரின் பிரசன்னத்தை இழந்து விடுமாறு செய்யும் சூழ்நிலைகளையும் காரியங்களையும் ஈடுபடாதீர்கள். அப்பொழுது பவுல் கேட்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியவில்லையா? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உங்கள் வாசம் செய்கிறது. உங்கள் மனு உடல் ஒரு ஆலயம். அது புனிதமானது. அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளால் அவர் அறிவுரை என் முன்னே நேர்மையாய் நல்லொழுக்கம் உள்ள வழியில் நடங்கள். நற்பண்பு ஆலயத்தின் தங்கச்சாவை. மூன்றாவதாக, உங்கள் உடன்படிக்கைகளை கை கொண்டு உங்கள் பரிசுத்தமாய் வைப்பதில் அசையாதிருங்கள். உடன்படிக்கை உங்களுக்கு தனிப்பட்ட சக்தி. உங்கள் உடன்படிக்கை உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து உங்களை தனிப்படுத்துகிறது. நீங்கள் திருவிருந்து கூட்டத்தில் பங்கேற்கும் போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தபோது செய்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். இந்த உடன்படிக்கையை உண்மையுடன் நீங்கள் வைத்துக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார். இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல உங்களுக்கு ஆயத்தம் செய்கிறீர்கள். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருக்கு ஆன ஆலய சடங்குகளை செய்ய ஆயத்தமாருங்கள்.
One day longer. In mortality, we all make mistakes. சென்ற
பொது மாநாட்டின் போது தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமது இளைஞர்கள் மத பிரச்சாரம் செய்வதை பற்றி கூறினார். சாத்தான் எல்லாம் தீயும் இழந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவார். ஆனால் அதை நம்ப வேண்டாம். நீங்கள் அது போய் நீங்கள் திரும்பி வரலாம். உங்கள் பாவங்களை அறிக்கையிடலாம். நமது இரட்சகரின் நித்திய இரட்சிப்பினால் நான் மீண்டும் சுத்திகரிக்கப்படலாம். நான் இப்பொழுது மிக சிறந்த காதல் கதை பற்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், பரிசு ஸ்தலங்களில் நிற்பதற்கும் காதல் கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று. இது ரெபக்கா என்ற இளம்பெண்ணின் கதை. இந்த கதையில் நடக்கிறபடி ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி தனது மகனான ஐசக்கு கேட்ட ஒரு பெண்ணை பார்க்க சொன்னார். அவள் விவாகம் உடன்படிக்கை செய்ய தகுதி உள்ள பெண்ணாகவும் பண்பும் கற்புமுடைய பெண்ணாகவும் இருக்க வேண்டும். ஆதலால் அந்த வேலைக்காரனை ஹரான் என்ற ஊருக்கு ஆபத்துகள் நடந்த பயணத்தில் அனுப்பினான். அவர் அங்கு செல்ல வேண்டிய காரணம் வெகு தெளிவாக விளங்குகிறது. பரிசுத்த ஆண்கள் தங்களோடு பரிசுத்த பெண்களை ஆதரவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வேலைக்காரன் ஹரான் என்ற ஊர் அருகில் வந்தபோது அங்கு இருந்த ஒரு கிணத்தடியில் தனக்கு ஒட்டத்திற்கு நீர் காட்ட நிறுத்தினான். அப்பொழுது அவன் ஜெபித்தான். அவனுக்கும் அவன் 10 ஒட்டகத்திற்கும் நீர் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டுகொள்ள ஆசித்தான். நான் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், ஒட்டகங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கும். நாம் ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறபடி ரெபக்கா கிணத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்தது மட்டுமன்றி அதை மிக துரிதமாக இந்த காரியத்தை செய்தாள். அந்த வேலைக்காரன் ரெபக்காவிற்கு வளையல்களையும் பல அணிகளையும் அளித்து அவளுடைய தந்தை வீட்டில் அவன் தங்குவதற்கு இடம் உள்ளதா என வினவினான். ஆமாம், அந்த அணிகங்கள் உதவியது. வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபக்கா ஒரு ஓட்டப்பந்த வீராங்கனையாக இருக்க வேண்டும். அந்த வேலைக்காரனும் ரெபக்காவிடத்தில் தான் மேற்கொண்ட நீண்ட பயணத்தை பற்றி சொன்னபோது ரெபக்கா ஐசக்கின் மனைவியாக சம்மதம் தெரிவித்தாள். வேத புத்தகத்தில் சொல்லியபடி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அந்த வேலைக்காரன் அடுத்த நாள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாகியில் அவருடைய குடும்பத்தார் இன்னமும் 10 நாட்கள் இருக்கும்படி வற்புறுத்தினார்கள். ரெபக்காவுடன் அவள் என்ன சொல்ல நினைக்கிறாள் என்று கேட்டபோது அவள் நான் போகிறேன் என்றாள். அந்த பதில் உங்களுக்கு மிக பரிச்சயப்பட்ட பதில். நமது தீர்க்கதரிசி இளைஞர்களும் இளம் பெண்களும் மத போதக சேவை செய்த வயதை குறித்த போது 1000 மேற்பட்ட இளைஞர்கள் பதில் நான் போகிறேன், நான் செய்கிறேன் என்பதே. இந்த கதையின் நீதி உடன் கூட முடிவு. ரெபக்கா பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து ஐசக்கை விவாகம் செய்ய மனைவியாக மிக ஆயத்தமாயிருந்தாள். அவள் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து ஆயத்தம் செய்ய நாள் தேவைப்படவில்லை. அவள் குடும்பத்தாரை விட்டு செல்வதற்கு முன்பு அவளுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் வாழ்த்தும் என் மனதில் ஒரு பிரமிப்பை அழித்தது. அவளுக்கு கிடைத்த வாக்குறுதி, நீ கோடா கோடியாக பெருகுவாகையாக. இந்த காதல் கதையின் ஒரு முக்கிய அம்சம் ரெபக்காவும் ஐசக்கும் ஒருவரையொரு முதல் முறையாக பார்த்து கொண்டது. வேத புத்தகத்தில் அவர்கள் ஒருவரையொருவர் கண்டவுடன் காதல் கொண்டார்கள் என்பதில்லை. பண்பையானவற்றையே நேசிக்கும், வெளிச்சம் வெளிமையோடு ஒட்டிக்கொள்ளும். ஐசக் அவள் ஒட்டகத்தில் வருவதைக் கண்டு வெளியே சென்றான். ரெபக்கா ஒட்டகத்தில் இறங்கி முக்காடிட்டாள். அவள் அவனை நேசித்தான். என்ன அற்புதமான காதல் கதை. கிறிஸ்டினா மற்றும் ரெபக்காவிற்கு பரிசுத்த ஸ்தலங்களில் நிற்பது சுலபமான காரியம் இல்லை. அசைந்து விடாமல் இருப்பது சுலபமில்லை. பயங்கர காற்று அடித்த போதும் கிணற்றிலிருந்து தண்ணீர் சேர்ந்து எடுத்து தங்களுக்கு தெரிந்த குடும்பத்தையும் வாழ்க்கையும் விட்டு வருவது ஒரு சுலபமான செயல் அல்ல. ஆனால் அவர்கள் சரியான காரியங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் பண்புள்ளவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு பரிசுத்த கோட்பாட்டை கை கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். ரெபக்காவின் வழிவம்சமாக நமது இரட்சகர் தோன்றினார். அவள் அப்பொழுது இதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய தேர்வுகள் நம்மை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். இளம்பெண்களே, இது உங்களுடைய தருணம். பிரம்மாண்டமான எதிர்காலம் உங்களை காத்திருக்கிறது. உங்களுடைய பரிசுத்தத்தையும் கீழ்ப்படுதலையும் உங்கள் வாழ்க்கை தேர்வு செய்யும் காரியங்களையும் வைத்து பல தலைமுறைகள் காத்து கொண்டிருக்கின்றன. இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களுக்கு பலனை தருவார். அவருடைய தேவதூதர்கள் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு செவி சாய்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முடிக்கிறேன்.
To bear you up. In the name of Jesus Christ, amen.